இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you. விசுவாசம் இருந்தால் அது மட்டும் போதும், உன்னால் எதையும் சாதிக்க முடியும். விசுவாசம் இருந்தால் அது மட்டும் போதும், உன்னால் எதையும் சாதிக்க
பகலாகும், வனாந்திரம் தோட்டமாகும், வெட்டாந்தரை.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலே அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, அழுது ஜபித்தவர்கள். வேதாகமத்திலே அநேக வேதாகம வீரர்கள் அழுது ஜபித்ததை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் அழுந்து ஜபித்தவர்கள் என்ற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கின்றோம். தோஸ் ஹூ கிரைட் அண்ட் ப்ரேட், அதை குறித்து தான் அந்த நாளில் கூட நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதிலும் சில நேரங்களில் நம்முடைய இருதயம் மிக வேதனையினால் சூழப்படும் பொழுது ஜபம் நமக்கு ஒரு பெரிய கருவியாக அமைகின்றது. அப்படி என்றால் நாம் ஜபிக்க மறக்க கூடாது. ஜபிப்பது மிக முக்கியமானது. அதிலும் நம் கண்ணீரோடு ஜபிக்கின்ற ஜபத்துக்கு கர்த்தர் உடனடியாக பதில் தருகின்றார் என்று வேதாகமத்திலே நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் வேதாகமத்தில் யார் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலைகளில் கண்ணீரோடு ஜபித்தார்கள் என்று நாம் அவருடைய வாழ்க்கையிலே சென்று தியானிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் அகப்படும் பொழுது கண்ணீரோடு ஜபித்து தேவனிடத்திலிருந்து அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளலாம், அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், நாம் ஒன்றாக இணைந்து படிப்போம். முதலில் சங்கீதம் 6 6 நாம் வாசிக்கும் பொழுது, என் பெருமூச்சினால் இழைந்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கை மிகவும் ஈரமாகி என் கட்டிலை நனைக்கின்றேன். இங்கே சங்கீதக்காரன் அவர் எவ்வாறு ஜபித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அவருடைய ஜபம் பெருமூச்சியின் ஜபமாக காணப்பட்டது. அவருடைய ஜபம் இரவு முழுவதும் ஏறெடுத்த ஜபமாக காணப்பட்டது. அவருடைய ஜபம் கண்ணீரால் நிறைந்த ஜபமாக காணப்பட்டது. இங்கே அவர் சொல்கின்றார், என்னுடைய படுக்கை மிகவும் ஈரமாகிவிட்டது. ஏன் என்று பார்க்கும் பொழுது, நான் ரா முழுவதும் கண்ணீர் சிந்தி ஜபித்து அழுது கொண்டே இருந்தேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழல்களை நாம் பல சந்தித்து இருக்கின்றோம். ஆனால் கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் பதில் தருகின்றார். நாம் ஒரு பொழுதும் மறக்க கூடாது பிரியமானவர்களே. சங்கீதம் 42:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரணி எனக்கு உணவாயிற்று. இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், என்னை அநேகர்கள் பார்த்து ஏளனம் செய்கின்றார்கள், என்னை பார்த்து அவர்கள் வந்து தேகாத வார்த்தையினால் பேசுகின்றார்கள், உன்னுடைய தேவன் எங்கே, உன் தேவன் உனக்கு அற்புதம் செய்யவில்லையா, உன்னை ரட்சிக்கவில்லையா, உன்னை காக்கவில்லையா என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இதெல்லாம் நான் நினைக்கும் பொழுது நான் உணவை மறந்து விட்டேன், என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று இங்கே சங்கீதக்காரன் மறுபடியுமாய் சொல்லக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் மனிதர்கள் நம்மை பார்த்து, நீ வணங்குகின்ற தேவன் எங்கே சென்றார், உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்யவில்லையா, அதிசயம் செய்யவில்லையா என்று கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சங்கீதம் 56:8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரணி உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கின்றது. இங்கே சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்கின்றார், ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை நீர் வைத்திருக்கிறீர், உம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறீர், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் சேமித்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த கண்ணீருக்கான பதிலை அவர் வைத்திருக்கிறார், அதற்கு தேவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவராக இருக்கின்றார். சில நேரங்களில் நாம் சொல்வோம், மனிதர்களிடத்தில் நான் சந்திக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கலாம், நாம் மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், நான் சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டும் என்று சில நேரங்களில் மனிதர்களை பார்த்து சொல்வோம். அதே போல இங்கே தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம், நம்முடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார், அதற்கான பதிலை அவர் நிச்சயம் தருவார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், வாருங்கள். வேதாகமத்திலே யார் யாரெல்லாம் கண்ணீர் சிந்தினார்கள் என்று ஒரு சில கதாபாத்திரங்களை வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கலாம். முதலில் பார்க்கும் பொழுது, அவமானத்தால் ஆலயத்தில் அழுது அன்னாள் என்று நம்மால் பார்க்க முடியும். அவமானத்தால் ஆலயத்தில் அழுது ஜபித்த அன்னாள் என்று நம்ம வேதாகமத்திலே பார்க்க முடியும். அன்னாலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது நம் அனைவருக்குமே அன்னாளுடைய வாழ்க்கை சரித்திரம் நன்றாக தெரியும். திருமணமாகி 10 வருடங்களாகி குழந்தை இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகையால் இங்கே அன்னால் மிகவும் அழுது ஜபிக்கக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். இங்கே பார்க்கும் பொழுது அது மாத்திரம் அன்னாளுடைய கண்ணீருக்கு காரணம் அல்ல. இன்னொரு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய கணவருடைய இன்னொரு மனைவி அவள் குழந்தையை பெற்றுக்கொண்டாள். ஆனால் குழந்தையை பெற்றுக்கொண்டு அவள் அன்னாலை ஏளனம் செய்யக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் அன்னால் கண்ணீர் சிந்தி ஜபித்த ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, 1 Samuel 1:6 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்தி பிரகாரமாய் செய்வான், அவள் அவனை மன கஷ்டப்படுத்தும்படி செய்கின்றாள் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கே வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அப்படி என்றால் கர்த்தர் ஏன் அன்னாளின் கண்ணீரை துவக்கவில்லை, ஏன் கண்ணா அன்னாளின் ஜபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்கும் பொழுது இங்கே வேதம் சொல்கின்றது, கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தபடியினால். அப்படி என்றால் ஏதோ ஒரு காரணத்து நிமித்தமாக அன்னாளுக்கு கர்த்தர் அந்த குழந்தை பாக்கியத்தை தரவில்லை. ஆகையால் அன்னாள் தேவனுடைய ஆலயத்திலே கண்ணீர் சிந்தி ஜபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். இங்கே வேதம் சொல்கின்றது, அவளுடைய சக்காலத்தி அவளை மிகவும் துக்கப்படுத்துவாள், மிகளவும் விசனப்படுத்துவாள், ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் மிகளவும் விசனப்படுத்துவாள் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது அன்னாள் எப்படி ஜபித்தாள், இந்த பிரச்சனையிலிருந்து அன்னாள் எப்படி மேற்கொண்டாள் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. 1 சாமுவேல் 1:10 வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்கே அன்னால் ஏறெடுத்த ஜபத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்னால் கண்ணீர் சிந்தி தேவனுடைய ஆலயத்திலே ஜபிக்கக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே கண்ணீர் சிந்தி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்றார். அநேகர்கள் நினைப்பார்கள், ஆலயத்தில் நான் எதற்கு கண்ணீர் சிந்தி ஜபிக்க வேண்டும், நம்முடைய வீட்டிலே ஜபிக்கலாம் அல்லவா, ஏன் ஆலயத்தில் ஜபிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் யோசிக்கலாம். ஆனால் ஆலயத்திலே ஜபிக்கும் பொழுது நம்முடைய கண்ணீர் பூமியிலே சிந்தப்படும் பொழுது நம்முடைய கண்ணீரை அநேகர்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அனைத்திற்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் தான் ஆலயத்திலே ஏறெடுக்கக்கூடிய ஜபம் மிக வல்லமையானதாக இருக்கின்றது. அதனால் தான் ஆலயத்திலே சிந்தப்படக்கூடிய கண்ணீர் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. இவள் கண்ணீர் சிந்தி ஜபித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆலயத்தின் ஆசிரியர் வந்து கேட்கின்றார், நீ என்ன குடித்து விட்டு வந்து விட்டாயா என்று கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் எல்லா அவமானத்தையும் தாண்டி, பிறருடைய சொற்களையும் தாண்டி அன்னால் ஆலயத்தில் சென்று கண்ணீர் சிந்தி ஜபித்ததினுடைய காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது அவளுடைய கஷ்டம் நீங்க வேண்டும், அவளுக்கு விடை கிடைக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கின்றீர்களா? அன்னாலை போல ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஆலயத்துல முழங்கால் படியிட்டு ஜபம் செய்யுங்கள். யார் உங்களை பார்த்தாலும் அதை குறித்து கவலைப்படாது, உங்களுடைய இருதயத்திலே மௌனத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே கண்ணீரோடு ஜபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்துவார், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கர்த்தர் எடுத்து போடுவார். அன்னால் கண்ணீர் சிந்தி ஜபம் பண்ணாள் என்று வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அவருடைய ஜபத்திலே ஏதோ ஒரு காரியம் இருந்தது. என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடும், ஆண் பிள்ளையை நீர் கொடும், அந்த ஆண் பிள்ளையை நான் உமக்கு மறுபடியும் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தார் என்ற கேள்விக்கான பதில் இங்கே கிடைக்கின்றது. ஏன் என்று பார்க்கும் பொழுது, அன்னால் தன்னுடைய இருதயத்திலே ஒரு முடிவுக்கு வர வேண்டும், இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லை, தன்னுடைய மகளை அவர் அர்ப்பணிக்க வேண்டும், தன்னுடைய மகனை அவள் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு அன்னால் வர வேண்டும் என்பதற்காக தேவன் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தால். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கின்றார். அவ்வாறு செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகின்றது. அன்னால் சொல்லியபடியே சாமுவேலை தேவனுக்கென்று அர்ப்பணித்த பொழுது இஸ்ரவேல் தேசத்திலே முதல் தீர்க்கதரிசியாக சாமுவேல் இருந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அன்னாளுக்கு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அன்னாளுக்கு. தன்னுடைய சக்கலத்தி பிள்ளைகளுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அன்னால் கண்ணீர் சிந்தி ஜபித்தது நிமித்தமாக, கர்த்தருக்காக காத்திருந்தது நிமித்தமாக, கர்த்தர் அன்னாலின் கண்ணீரை துடைத்தது மாத்திரம் அல்லாதபடி அன்னாளுடைய மகனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கின்றார். நாம் பார்க்கலாம் எவ்வளவு அழகாக அவள் ஜபித்தாள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அங்கே ஏலி வந்து சமாதானத்தோடு கூட நீ போ, அடுத்த வருடம் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்கின்றார். அதே போலவே அடுத்த வருடம் அங்கே அன்னாள் குழந்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்னாள் குழந்தையை பெற்ற பிறகு அவள் ஏறெடுத்த ஜபம் 1 சாமுவேல் 2:8, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார், பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இங்கே எவ்வளவு அழகாக இங்கே அன்னால் ஜபிக்கக்கூடியதை பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கின்றார். நான் எளியவனாக இருந்தேன், சிறியவனாக இருந்தேன், குப்பையில் இருந்தேன், தூசியில் இருந்தேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து என்னுடைய மகனை பிரபுக்களோடு கூட அமர செய்தார் என்று இங்கே அன்னால் அழகாக தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கின்றோம். ஆம், தேவனே, கர்த்தர் உங்களை நேசிக்கின்றவராக இருக்கிறார். ஆம், நம் தேவன் நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமான சகோதரனே, சகோதரியே, சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். 2வது கதாபாத்திரம் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாவத்தின் தண்டனையினால் பிள்ளைக்காக அழுது ஜபித்த தாவீது. தன்னுடைய வாழ்க்கையிலே தாவீது மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்கின்றார். யாரும் செய்யக்கூடாத ஒரு பெரிய பாவத்தை செய்கின்றார். அதிலும் இஸ்ரவேலின் தேசத்தின் ராஜாவாக இருந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்து விபச்சாரம் செய்கின்றார். இன்னொரு மனைவியை தொடுகின்றார். அவர் தொட்டது நிமித்தமாக பெர்ஷிபால் கர்ப்பவதி ஆகின்றாள். ஆகையால் அந்த குழந்தை சாகக்கூடிய ஒரு தருவாயிலே இருக்கின்றது. அந்த குழந்தை சாகாதபடி கண்ணீர் சிந்தி அங்கே ஜபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் அவர் கண்ணீர் சிந்தி ஜபித்தும் உபவாசம் எடுத்தும் ஜபித்தும் அந்த குழந்தை இறந்து போய்விட்டது. இறந்து போன பிறகு அங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்கின்றார்கள், அந்த குழந்தைக்காக நீங்கள் உபவாசம் இருந்து ஜபம் செய்தீர்கள், ஆனால் அந்த குழந்தை இறந்த உடனே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உணவு சாப்பிட ஆரம்பித்தீர்களே, அதை குறித்து ஒன்றுமே பேசவில்லையே என்று கேட்ட பொழுது அங்கே நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். அங்கே தாவீது சொல்கின்றார், அந்த குழந்தை உயிரோடு இருக்கும் பொழுது நான் ஜபம் செய்தேன், ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு இறங்கினால் அந்த குழந்தை பிழைக்குமோ என்று ஜபம் செய்தேன், ஆனால் இப்பொழுது அந்த குழந்தை இறந்து விட்டது, ஆகையால் நான் அதை கர்த்தருடைய கரத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டேன் என்று அங்கே தாவீது சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக வரக்கூடிய விளைவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த பாவத்தின் விளைவுகளை பெறாதபடிக்கு நாம் அழுந்து ஜபிக்க வேண்டியதாகவும் இருக்கின்றது. சில நேரங்களில் நாம் பாவம் செய்து விடுவோம், அந்த பாவத்தின் தண்டனை நம்மேல் வராதபடி கர்த்தர் தடுக்க நினைப்பார். அப்பொழுது நாம் கண்ணீர் செந்தி ஆண்டவரிடம் ஜபிக்கும் பொழுது சில நேரங்களில் நம்மை ரட்சிக்கின்றார், சில நேரங்களில் நம்மை மீட்கின்றார், சில நேரங்களில் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். தாவீதுடைய காரியத்திலே பார்க்கும் பொழுது தாவீது செய்த பாவத்து நிமித்தமாக தாவீதை கொலை செய்ய ஆண்டவர் நினைத்தார். ஆனால் தாவீது மனம் கசந்து அழுது நிமித்தமாக, தேவனிடம் மன்னிப்பு கேட்டது நிமித்தமாக, தான் கொல்ல நினைத்த தாவீதை கொல்லாமல் அந்த தாவீது தம் வாழ்க்கையில் செய்த தவறை நினைக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை தேவன் எடுத்து விடுகின்றார். அந்த குழந்தையை தேவன் எடுத்து விடுகின்றார். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் அந்த குழந்தை எடுத்திருக்க வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த குழந்தை பிறந்திருக்கும் என்றால் அந்த குழந்தை யாருடைய அடையாளமாக இருந்திருக்கும்? பாவத்தின் அடையாளமாக இருந்திருக்கும். அதை பார்க்கவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? அந்த குழந்தைக்கு என்ன பேர் கிடைத்திருந்திருக்கும் என்ற பல காரியங்களை குறித்து நாம் பேசும் பொழுது நிச்சயமாகவே அந்த குழந்தையுடைய வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கையாக இருந்திருக்கும். கர்த்தருக்கு தெரியும் எது சரி எது தவறு என்று. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாம் அந்த காரியங்களை 2 சாமுவேல் 22:22 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது மறுபடியுமாக பர்ஷபாலோடு கூட சேரும் பொழுது அங்கே ஆண்டவர் பர்ஷபாலுக்கு குழந்தையை தரக்கூடியதை பார்க்கின்றோம். அந்த குழந்தைக்கு அடுத்து நாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை சாலமோன் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் மாறுகின்றார். தாவீதுக்கு அடுத்து ஒரு பெரிய ராஜாவாய், ஞானத்தினால் வல்லமினால் சிறந்த ஒரு ராஜாவாக மாறுகின்றார். தேவன் நம்முடைய கண்ணீரை கேட்கின்றார். சில நேரங்களில் அவர் கேட்காத பொழுது கூட நம் வாழ்க்கையின் அற்புதங்களை செய்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு நபரை பார்த்து நாம் இன்றைக்குரிய செய்தியை நாம் முடித்து விடலாம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பயத்தினால் ஜெபித்த யாக்கோபை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம். யாக்கோபு பயத்தினால் ஆசீர்வாதத்திற்காக அழுது ஜெபித்தார். இதை குறித்து ஓசியா 12:3 வாசிக்கும் போது, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடு போராடினான், அவன் தூதனோரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவனிடத்தில் அவனோடு பேசினான். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவன் தூதரோடு போராடினார், தேவனோடு போராடினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 32:24 வரை நாம் வாசிக்கும் பொழுது
செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.